நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் ஜான்.
வணக்கம் ரைசல்.
நம்ம இன்றைக்கு என்ன ஆப்கானிஸ்தான் பற்றி பேசுகிறோம். பரபரப்பாக பேசப்படுற நாடாக இருக்குது. அந்த நாடை பற்றி சொல்லுங்களேன். இன்னும் குறிப்பாக நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ தலபான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன பொருள்னு சொல்லுங்களேன்.
ஆப்கானில் வந்து பெஸ்தூன் அப்படிங்கிற ஒரு மொழி இருக்குது. அதுதான் வந்து இரண்டு அலுவல் மொழிகள், அது ஒன்று. அது 47% பெஸ்தூன் இனக்குழு தான் இருக்கிறாங்க. அந்த மொழியில் வந்து தலிபான் அப்படின்னு சொன்னாக்க மாணவன், ஸ்டூடெண்ட், அல்லது சீக்கர், தேடுபவன் அப்படின்னு அர்த்தம். இவங்க வந்து பாகிஸ்தானில் வந்து ஆப்கானிலிருந்து வர்ற அகதிகளுக்காக நடத்தப்பட்ட ஜமாயத் உலாமை இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதரசாவில் படித்த மாணவர்கள் தான் இவங்க. இது நிறைய உயர்ந்த மலைகள், காய்ந்த பாலைவனம், இது மாதிரி நிறைந்த நாடாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து எகிப்து, கிரேக்கா, அரேபிய நாடுகள்லேருந்து சீனாவுக்கு தரை மார்க்கமாக ஒரு சில்க் ரோடுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அது அந்த வணிக சாலையில் மத்திய பகுதியில் ஒரு வெரி ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் அதில் வந்து இருக்குது. இதில் என்னென்னா, இந்த நிலக்கரி, தங்கம், இது மாதிரி நிறைய உலோகங்களை வந்து வெட்டி எடுக்கிற கிட்டத்தட்ட 1400 சுரங்கங்கள் இருக்குது. இவங்க கனிம வளங்கள் மாத்திரம் இல்லை, கவிதை எழுதுறது, கேலியோகிராஃபின்னு சொல்கிறோம்ல அந்த ஓவிய எழுத்துக்கள், இசை அமைக்கிறதுல, ஓவியம் வரைவதில் ரொம்ப வல்லுநர்களாக இருந்தாங்க. ஒரு குறிப்பு வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, கிமு 330 வந்து மாமன்னர் அலெக்சாண்டர் அவர் வந்து ஆப்கானிஸ்தானில் நுழைஞ்சார். அவர் தான் சொன்னார், ஆப்கானிஸ்தானத்துக்குள்ளே வந்து நுழைவது எளிது, ஆனால் வெளிவருவது மிக மிக கஷ்டம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த மக்கள் வந்து அப்படி ஒரு வீரம் செறிந்த மக்கள், நிறைய பேர் அதை உள்ளர போயிருக்கிறாங்க. பிரிட்டிஷ் படையினர் கூட 1836 வந்து அலெக்சாண்டர் பர்னஸ் அப்படிங்கிற ஒரு அலுவலரை வந்து உளவாளி அனுப்பி, அவர் வந்து ஒரு 12 உள்ளர நடந்து பொக்காராவை நோக்கிய பயணம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அங்கிருந்த அரசியல், சமூக, கலாச்சார இந்த தரவுகள் எல்லாம் வச்சுட்டு அவர் எழுதியிருக்கிறார். அதை வைத்து கொண்டு 1839 வந்து பிரித்தானியர்கள் வந்து ஆப்கானிஸ்தானை நோக்கி படைகள் அனுப்பிச்சாங்க. 1841 ரெண்டு வருஷத்துலேயே வந்து மாதிரி வெளிநாட்டு சக்திகளால் உருவாக்கப்பட்ட அரசு இது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி இருந்த துஸ்த் முகமது அப்படிங்கிற மன்னர் வந்து ஜிஹாத் அப்படிங்கிற புனித போரை வந்து அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. அதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த புனித போரில் வந்து நிறைய மக்கள் வந்து சேர்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த அலெக்சாண்டர் பர்னஸ் அவருடைய தலையை வெட்டி சந்தையிலேயே வந்து காட்சிக்கு வச்சாங்க. உடனே அங்கே அப்போ இருந்த பிரிட்டிஷ் ஜெனரல் அல்பின்ஸ்டன் வந்து சமரச பேச்சுவார்த்தைக்கு வராரு. எல்லா போர் தளவாடங்களையும் வச்சுட்டு ஒப்படைச்சிட்டு நீங்கள் இந்தியாவுக்கு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 17,000 பேர் அங்கே வந்து 9 பயணம் அங்கேருந்து துவங்குறாங்க. குளிர், உணவு கிடையாது, போர் தளவாடம் கிடையாது, இடையில் வந்து ஆப்கானியர்கள் வந்து அவங்கள சுட்டு கொள்கிறாங்க. எத்தனை பேர் தெரியுமா திரும்பி வர்றாங்க? ஒரே ஒருத்தர் தான் ரைசல், ஒருத்தர் தான் டாக்டர் பிரைடன் அப்படிங்கிற ஒரே ஒரு நபர் தான் இங்கே இங்கே 17,000 பேரில் வந்து இங்கே வந்து சேர்ந்தார். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து அதன் மேலே ஒரு கண்ணு ஏற்பட்டு உள்ளே போயிருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்கள் வந்து வீரம் செறிந்த மக்களாகவே இருக்கிறாங்க ரைசல்.
இப்போ யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த சோவியத் குடியரசு இருக்கு இல்லையா, ஏன் அந்த நாடு வந்து ஆப்கானிஸ்தானுக்குள் நுழைந்ததுங்கிற கதையை சொல்லுங்களேன். நுழைஞ்சதோடு மட்டும் இல்லை, ஏன் அவர்கள் வெளியேறினார்கள் அப்படிங்கிற கதையும் சொல்லுங்களேன்.
ஆ, சரியாக கேட்டீங்க. நான் சொன்னேன் இல்லையா, 19 எல்லா நாடுகள் வந்து மற்ற வீக்கான நாடுகளை வந்து காலனி ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருந்த நேரம் பிரிட்டிஷ் பண்ணிகிட்டு இருந்தது. அதே மாதிரி ரஷ்யாவும் வந்து அதனுடைய எல்லைகளை விரிவாக்கிக்கிட்டு இருந்த நேரம் அந்த 19 அப்போ எப்படி வந்து அலெக்சாண்டர் பர்னஸ் வந்து பிரிட்டிஷ் விட்டுச்சோ, அது மாதிரி ரஷ்யாவும் வந்து கராகே அப்படின்னு ஒரு அலுவலரையும் ஆப்கானிஸ்தானத்தில் உளவாளி அனுப்பிச்சிது. அவர் வந்து கிப்ளிங்னு ஒருத்தர் வந்து அவருடைய மகா விளையாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நூலில் விரிவாக எழுதுகிறாரு. இப்போ ரஷ்யா வந்து ஆப்கானிஸ்தான் வழியாக அந்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்துடுமோ அப்படின்னு பயந்து தான் பிரிட்டிஷ் போனாங்க. அப்போ சரியான நேரம் காத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் வெளியானோடனே கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வருது. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வந்தோடனே ஏற்கனவே இருந்த அந்த பாரம்பரிய பண்பாடுகள், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நெறிகள், இதை தவிர்த்து இந்த மார்க்சிய லெனினிய பாதையில் அவங்க போனோன்னா மக்கள் மத்தியில் வந்து மறுபடியும் கலவரம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதை காரணம் காட்டி அப்போ இருந்த அந்த ஆட்சிக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் சோவியத் குடியரசு வந்து உள்ளர படையை அனுப்பிச்சிது. அங்கே போயிட்டு அவங்க நிறைய நிலங்களையெல்லாம் பிரித்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்க, நவீனமயமாக்கல் ஈடுபட்டாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தர்கள் வந்து அதை ஏற்றுக்கல. ஏன்னா எப்போதுமே வெளியிலேருந்து வர்ற எந்த ஒரு சக்தியையும் வந்து அவங்க ஏற்றுக்கிட்டதா இல்லை. இப்போ அது மாதிரி உள்ளே போயிட்டாங்க. சோவியத் குடியரசு வந்து உள்ளே போனது வந்து அதனுடைய ஆதரவு நாடுகள், அப்போ ஆதரவு நாடாக வந்து ஒரு கிழக்கு ஜெர்மனி, வியட்நாம், இந்தியா, இந்த நாடுகளை தவிர மற்ற பெரும்பான்மையான நாடுகள் வந்து அதை சோவியத்துடைய ஆக்கிரமிப்பை வந்து ஏற்றுக்கல. 1980 மாஸ்கோவில் நடந்த ஒலிம்பிக்ஸை வந்து அமெரிக்கா புறக்கணிச்சது. 1984 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த ஒலிம்பிக்ஸை சோவியத் புறக்கணிச்சது. இப்படி கிட்டத்தட்ட 9 வருஷம் சண்டை நீடிச்சது. அப்போ ஆப்கானிஸ்தானில் வந்து கிட்டத்தட்ட 600,000-20,000 வரையில் மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்க. இப்போது வந்து சோவியத் படையிலையும் வந்து 100,000 மேற்பட்ட ஆட்கள் வந்து இறந்து போனாங்க. போருடைய செலவு தொகையும் அதிகமாக போக 1987 வந்து சோவியத் அதிபர் மிக்கைல் கார்பச்சேவ் வந்து சோவியத் படையெல்லாம் வெளியேறும் அப்படின்னு அறிவித்தார். 1988 மே மாதம் 15ஆம் தேதி வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து அது வெளியேறுற மாதிரி ஆகிடுச்சு. பிரிட்டிஷ் படை எப்படி வெளியேறினிச்சோ அது மாதிரி சோவியத் படையும் வெளியேறிச்சு.
சரி, இப்போ உள்ள கதைக்கு வருவோமே. இப்போ ஆப்கானிஸ்தானுக்குள் ஏன் அமெரிக்கா போச்சு, ஏன் நுழைந்தது, அதோட ஏன் அவர்கள் வெளியேறினார்கள், அந்த கதையை சொல்லுங்கள்.
அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ரைசல். அதாவது 2nd உலக போருக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் சோவியத்துக்கும் வந்து ஒரு கோல்டு வார் இருந்தது நமக்கு தெரியும். ஸோ எதிரியின் எதிரியின் நண்பன் அப்படிங்கிற மாதிரி பனிப்போரில் எதிரியாக இருந்த அமெரிக்காவுக்கு வந்து இந்த சோவியத் குடியரசு இந்த மாதிரி அங்கே உள்ளே போனது, ஆப்கானிஸ்தானில் போனது அது பிடிக்கல. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்து முஜாஹிதீன் அப்படின்னு ஒரு போராட்டக்குழு அதை துவங்கிறதுக்கு வந்து இவங்க உதவி பண்ணாங்க. தேவையான நிதி கொடுத்தாங்க, போர் தளவாடங்கள்லாம் கொடுத்தாங்க. பாகிஸ்தான், சவுதி அரேபியா, சீனா, இங்கிலாந்து அந்த நாடுகள் கூட அந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக இருந்ததுனால அந்த முஜாஹிதீன் கொரில்லா படைக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க, நிறைய நிதிகள் கொடுத்தாங்க. அப்போது அதுக்கப்புறம் சோவியத் போன பிறகு அங்கே ஒரே குழப்பமாக இருந்தது. வெவ்வேறு சமூக குடி தலைவர்கள்லாம் வந்து வார்லார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள சண்டை போட்டாங்க. தலிபான்கள் வந்து அந்த காந்தார் நகரத்தில் தான் இருந்து ஒவ்வொரு நகரமாக கைப்பற்றி அவங்க முன்னேறி வந்தாங்க. மக்கள்கிட்ட சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் நகரத்தெல்லாம் நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்குவோம், ஊழலை ஒழிச்சிருவோம், இந்த மாதிரி இஸ்லாமிய முறைப்படி நல்லாட்சி கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லி சொல்லி முன்னேறி 1996 வந்து காபூலில் வந்து கைப்பற்றிடுறாங்க. அப்புறம் தான் வந்து இஸ்லாமிக் எமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படின்னு அப்போயே அவங்க சொன்னாங்க. அப்போ யாரும் சினிமா பார்க்கக்கூடாது, இசையை கேட்கக்கூடாது, பெண்கள் கல்வி கற்க பள்ளிகளுக்கு போகக்கூடாது, ரொம்ப இதாக இருந்தாங்க. அப்படி மீறினா அவங்களுக்கு கசையடி கொடுக்கறது, கை காலரை வெட்டுறது, பொதுவில் வந்து மரண தண்டனை விதிக்கிறது, இந்த மாதிரி. அந்த நேரத்தில் அல்கொய்தா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஏற்கனவே அந்த முஜாஹிதீன் போராளியாக இருந்த ஒசாமா பின் லடன் ஒரு அமைப்பை உருவாக்குறார். 2001 செப்டம்பர் 11ஆம் தேதி வந்து அமெரிக்காவில் உலக வர்த்த மையம் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டது தெரியும். அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் என்ன பண்ணார், இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டதுக்கான காரணத்தை முன் வச்சு ஒசாமா பின் லடனை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்கானிஸ்தானில் போனாங்க. சில மாதங்களில் வந்து அதிகாரத்தில் இருந்த தாலிபான்களை வந்து விரட்டி அடிச்சுட்டு இடைக்கால அரசு வந்து அவங்க நிறுவினாங்க. சரி, ஆப்கானிஸ்தானத்தில் வந்து மேலை நாட்டு முறையில் ஒரு ஜனநாயக அரசு அமைச்சு நல்லாட்சி நடத்த உதவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஈராக்கோட ஒரு போர ஆரம்பித்தது நமக்கு தெரியும். அப்போ அமெரிக்காவோட கவனம்லாம் ஈராக் பக்கம் இருந்ததுனால இங்கே தாலிபான்கள் வந்து ஒன்றிணைஞ்சு வெளிநாட்டு சக்திகளை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட பிரச்சாரத்தை பண்ணாங்க. அமெரிக்க படையினர் 2100 பேர் இறந்து போகிறாங்க. கிட்டத்தட்ட $2 trillion செலவழிச்சிட்டாங்க. அப்போ அமெரிக்க அதிபர் அந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறது, தாலிபான்களோட கத்தார் நாட்டில் உள்ள தோஹா நகரத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் இனிமேல் தீவிரவாதம் ரொம்ப தழைத்து உங்க விடக்கூடாது, நாங்கள் 2021ஆம் வருஷம் மத்தியில் வந்து மொத்த அமெரிக்க படையும் விளைவிக்கிறோம் அப்படின்னு அறிவித்தார். அதன் அடிப்படையில் தான் இப்போயும் இப்போ இருக்கிற அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் கிட்டத்தட்ட 10,000 பேர் உள்ள இப்போ அமெரிக்க மற்றும் ஐக்கிய நாட்டு சபைகள் அதனுடைய படை வீரர்களை வந்து ஆப்கானிஸ்தானத்தை விட்டு இப்போ வெளியேற உத்தரவிடுறார். மாமன்னர் அலெக்சாண்டர் வந்து வந்தும் தாக்குப்பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கமும் உள்ளே போய் தாக்குப்பிடிக்க முடியல. அப்புறம் ரஷ்ய அரசும் உள்ளே போய் தாக்குப்பிடிக்க முடியல. இப்போ அமெரிக்க அரசும் வந்து 20 வருஷம் கழித்து இப்போ வெளியில் போகுது. இந்த அரிய வாய்ப்பை தான் வந்து தாலிபான்கள் வந்து நழுவ விடாமல் திடீர்னு காபூலுக்குள்ளே போயிட்டாங்க. ரைசர்,
இப்போ தாலிபான்களை பொறுத்தளவில் இப்போதைக்கு அவர்கள் முன் இருக்கின்ற சவால்கள் என்ன சொல்லுங்களேன் ஜான்.
அவங்கள்ட்ட இருக்கிற முக்கியமான ஒரு சவால் என்ன அப்படின்னா, பொருளாதார அடிப்படையில் வெளிநாட்டிலேருந்து வர்ற நிதி 75% வந்து நிறுத்தப்பட்டு விட்டுவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா வெளிநாட்டு நாணயம் இருப்ப எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. பெரிய நிதி நெருக்கடியை வந்து அவங்க சந்திப்பாங்க. இன்னொன்று வந்து நாங்கள் மாறிட்டோம், முன்பு ஆட்சி செஞ்சது போல் செய்ய மாட்டோம், மக்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற உலக நாடுகளுடைய அங்கீகாரம் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக தேவையாக இருக்குது. சமூகத்தில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ஒரு சாரார் பயப்படுறாங்க. இப்போ ஷரியா சட்டத்தின் பிரகாரம் தான் நாங்கள் நடத்துவோம், அதில் என்ன பெண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதெல்லாம் நம்ம கொடுப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. காலம்தான் பதில் சொல்லும் ரைசல்.
மிக்க நன்றி ஜான், மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ரைசல், நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.